சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது 107.4 பண்பலையில் விவசாயி சமுதாய வானொலி. இன்னைக்கு நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க இயற்கை வேளாண் விவசாயி ஆர் ராமசாமி அவர்கள். தொண்டாமத்தூர்ல இருந்து வந்திருக்கிறாங்க. இவங்க ஈரோடு மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறையின் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளராக இருந்து பணி நிறைவு பெற்றிருக்கிறாங்க. நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க, இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய அனுபவங்களை கேட்கறதுக்கு முன்னால ஐயா கிட்ட அவங்கள பத்தின விஷயங்களை முதல்ல கேட்கலாம். ஐயா வணக்கம், உங்களை பத்தி சொல்லுங்க.
நான் சாதாரண ஒரு ஏழை விவசாயி குடும்பத்தில் பிறந்தவன். என்னுடைய தகப்பனார் சிறிய விவசாயி. என்ன, நான் கூட பிறந்த அண்ணன் தம்பிகள் நாங்கள் 4 பேர், என் சகோதரிகள் 4 பேர். நாங்கள் எல்லாம் விவசாய குடும்பத்தில் தான் இருந்தோம். நான் பணியில் இருந்தனால பல மாவட்டங்களில், கோவை மாவட்டத்தில் நான் கிராம சேவக்கா முதல்ல பணியாற்றி அதில் பிடிஓ ஆகி, பிடிஓ இருந்து கடைசியில் மாவட்டாட்சி நேர்முகத்தில் ஈரோடில் போய் ஓய்வு பெற்றாம பிறகு தான் நான் விவசாயத்துக்கு வந்தேன். விவசாயத்துக்கு வந்தோடனே எனக்கு இயற்கை வேளாண்மையில் ஆரம்பத்தில் இருந்தே எனக்கு ட்ரைனிங் கொடுத்ததே இந்த பழைய மாண்புமிகு மிக உயர்ந்த மதிப்பில் இருந்த வெங்கட்ராம் சார் அவர் தான் எங்களுக்கு பிரின்சிபலாக இருந்து எங்களுக்கு பயிற்சி கொடுத்தாரு. கிராம சபை பயிற்சி கொடுத்தாங்க. அவங்க வந்து செக்ரட்டரியாக வந்து வைஸ் சான்சலராக இருந்து பல உயர் பதவிகளில் அவர் வைத்திருக்காரு. மாண்புமிகு மிக உயர்ந்த பதவியில் இருக்கிற திரவியம் சாரெல்லாம் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங்லேருந்து வந்து இயற்கை வேளாண்மையிலேயும் எனக்கு ரொம்ப ஈடுபாடு ஏற்பட்டது. அதனால் நான் இயற்கை வேளாண்மையை செஞ்சு சென்னையை தான் செஞ்சுருக்கேன். சென்னை பல்வேறு வகையான ரகங்களை நான் பல்வேறு இடத்துலருந்து வாங்கி பயிர்படுத்திருக்கேன். முதல்ல வந்து ஆளியாறு வேளாண்மை தென்னை ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வாங்கி நட்டேன். அதுக்கப்புறம் வந்து மாண்டியாவில் போய் குட்டை நட்டு ஹைபிரிட் ரகத்தினுடைய நகை வேண்டி விண்ணப்பம் போட்டதில் அந்த ஒரு 75 நாற்று எனக்கு அலாட் பண்ணாங்க. அந்த நாத்தோட 300 நாற்று அந்த தென்னை எங்கள் நெட்டை ரகம் எடுத்துகிட்டு வந்தேன். அது போக யூனிவர்சிட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து போய் எடுத்து நட்டுருக்கிறேன். அதுபோக உள்ளூரில் வந்து கிருஷ்ணசாமி கவுண்டர்னு ஒரு ஆராய்ச்சி தென்னை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாரு, அவர்கிட்டருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் நட்டுருக்கிறேன். பெரும்பாலும் எந்த நேரம் சிறந்த ரகம் எங்கே இருக்குதோ அந்த ரகத்தை நான் போய் தேடி எடுத்து பிடிச்சி வந்து இயற்கை முறையில் தான் நட்டு இயற்கை உரம் தான் நான் பயன்படுத்தியிருக்கேன். எந்த விதமான செயற்கை இது எங்கிட்ட செய்யலை நான்.
நல்லதுங்கய்யா. எத்தனை ஏக்கரில் வந்து நீங்கள் தென்னை விவசாயம் பண்ணிட்டுருக்கிறீங்க? இயற்கை விவசாயம் நீங்கள் பாரம்பரியத்திலிருந்தே அதை தான் பண்ணிட்டுருக்கிறீங்களா? பல்கலைக்கழகம் ஆளியாரெல்லாம் இருக்குது, மாண்டியாவில் போய் எதுக்காக நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்க? நம்ம இங்கே உள்ள ரகத்துக்கும் மாண்டியாவில் நீங்கள் வாங்கிட்டு வந்த நாத்துக்களுக்கும் என்ன வித்தியாசம், அதெல்லாம் விரிவாக சொல்லுங்களேன்.
என் தாயார் தகப்பனார் இருக்கும் போதெல்லாம் எந்த எல்லா விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க, காய்கறி பயிர் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. நான் பொறுப்புக்கு வந்தவுடனே ஆள் பற்றாக்குறை காரணத்தினால தென்னை போட்டுக்கலாங்கிற ஒரு அபிப்பிராயத்தில் தென்னையை போட்டேன். மாண்டியாவில் போட்டது சிறப்பான காரணம் எதுவும் இல்லை. எனக்கு குட்டைவிட்டே ஹைபிரிட் ரகம் வேணுங்கிறதுக்காக, ஒட்டு ரகம் வேணுங்கிறதுக்காக நான் தேடிட்டு இருந்த போது யூனிவர்சிட்டியில் வந்து கேட்டபோது நீங்கள் மாண்டியாவில் நீங்கள் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அங்கே அப்ளை பண்ணேன். 1 வருஷம் கழிச்சு எனக்கு 75 நாற்று அப்ளை பண்ணாங்க, கொடுத்தாங்க. அப்போ எடுக்கும்போது நெட்டை ரகம் ஒரு 300 ரகம் எடுத்துட்டு வந்தேன். அந்த நெட்டை ரகம் நம்ம ரகத்துக்கு ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா நிறைய காய் பிடிக்குது. அங்கே காய் சிறுத்த காய், மாண்டியாவில் வந்து காய் சிறுத்த காய், ஆனால் நிறைய காய் பிடிக்குது. நம்ம யூனிவர்சிட்டி காய் கொஞ்சம் காய் பெருசு, ஆனால் ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன, இங்கே காய் நிறையா பிடிக்கி. அப்புறம் கூன்வண்டு, சிவப்பு கூன்வண்டு தாக்குதல் மாண்டியா ரகத்துக்கு அதிகமாக இருக்குது, நம்ம யூனிவர்சிட்டி ரகத்துக்கு கம்மியாக இருக்குது. அதனால் காயினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் பூச்சி மருந்து தாக்குதல், சிவப்பு கூன்வண்டு தாக்குதல் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அது அவ்வளவு ஒரு வெற்றியாக எனக்கு அமையலை. ஒரு 12 மரம் அந்த இதில் எனக்கு இறந்துடுச்சு. அதனால் வந்து மாண்டியா ரகம் காய் அதிகமாக இருந்தாலும் இந்த ஒரு டிராபேக் இருக்கிறதுனால நம்ம யூனிவர்சிட்டி ரகம் சிறப்புன்னு நான் நினைக்கிறேன். ஆளியார் ரகம் நல்லா இருக்கு. இது காரணம் நான் மாண்டியாவில் போய் எடுத்தது காரணம் ஒன்று, இந்த கொட்டை நெட்டை ரகம் எடுக்கிறது ஒன்று, ரெண்டாவது வறட்சி தாங்கக்கூடிய ரகம்னு நாங்கள் சொன்னதுனால நான் அதை எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கு வந்து மொத்தம் 8 ஏக்கரா இருக்குது. என்னுடைய இதில் 8 ஏக்கரா இருக்குது, என் மனைவியுடைய பெயர் 4 ஏக்கரா இருக்குது. மொத்தம் 12 ஏக்கராகவும் நான் பூராமே தென்னையை தான் செஞ்சுருக்கேன். பூராமே இயற்கை வேளாண்மை தான் பண்ணிட்டு வந்திருக்கேன். நட்டதிலிருந்து இது வரைக்கும் எல்லாமே இயற்கை வேளாண்மை முறையில் தான் நான் பயன்பட்டுருக்கேன். ரசாயன உரமோ ரசாயன மருந்தோ எதுவும் நான் பயன்படுத்துறதில்லை.
சரிங்க ஐயா, இப்போ மாண்டிய ரக காய் வந்து சின்னதாக இருக்கும், ஆனால் நிறைய இருக்கும். நம்ம பல்கலைக்கழக ரகம் வந்து காய் பெருசாக இருக்கும்னு சொன்னீங்க. பருப்பு எப்படி இருக்கும்?
பருப்பு நம்ம உயிரிச்சிட்டு ரக பருப்பு நல்லா இருக்கு, வெயிட் கிடைக்குது. என்ற இதில் வந்து 3 காய்க்கு 2 கிலோ வருது. ஆனால் அதே சமயத்தில் வந்து மாண்டியா ரகம் 5 காய்க்கு தான் 2 கிலோ வருது. நான் அதை எடையை போட்டு பார்த்தேன், வெயிட் போட்டு வியாபாரி கொடுக்கும்போது பார்த்தேன். இதான் வித்தியாசம். பருப்பு வித்தியாசங்கிறதுல காய் சிறுத்து காய், ஆனால் எண்ணிக்கை வந்து அதிகம். இளநீக்கினாலும் ரொம்ப சக்ஸஸான ரகம் மாண்டியா ரகம். இளநீக்க நல்ல ரகம், பார்க்குறதுக்கு தண்ணி நிறைய இருக்குது. ஆனால் தண்ணி நிறையா இருக்குது, நல்ல ரகம். எல்லா ரகமும் இருக்குது, பச்சையும் இருக்குது, சிவப்பு இருக்குது, ஆரஞ்சு கலர் இருக்குது, 3 ரகம் இருக்குது. எது வேணாலும் நாம் எடுத்துக்கலாம். ஆனால் ரொம்ப அதிகமாக வர்றது பச்சை தான், சிவப்பு வந்து ஏதோ 1-2 தான் வருது.
இப்போ இதுக்கு கூன் வண்டும் கருதலை புழுவும் தாக்குதல் இருக்குன்னு சொன்னீங்க, அதுக்கு என்ன இயற்கை முறையில் என்ன பண்ணுறீங்க கட்டுப்படுத்துறதுக்கு?
அந்த பஞ்சகாவியம் தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பஞ்சகாயம் மாட்டினுடைய கோமயம், சாணம், கருப்பட்டி, அப்புறம் நெய், பழ வகைகள், கெட்டு போன பழ வகைகள், காய்கறிகள், மீந்து போன காய்கறிகள் எல்லாவற்றையும் போட்டு 22 நாள் ஊற வச்சு அதில் தயார் பண்ணி அதையும் வந்து 1 மில்லிக்கு 30 மில்லி தண்ணி ஊற்றி அதையும் நாங்கள் எடுத்து மருந்தாக யூஸ் பண்ணுறோம். அதை எதுக்காக யூஸ் பண்ணோம்னா இந்த தத்துப்பூச்சி, பேன் இதுக்கெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுது. அதை வந்து வேருக்கு உள்ளவே தென்னை மரம் சுற்றி 1 லிட்டர் ஒரு மரத்தை ஊற்றிட்டு வர்றோம். நல்லா வந்து எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு டிராபேக் அதில் என்ன, பஞ்சகாவியத்தில் கருந்தலை புழு அதிகமாக வருது. சாணம் இருக்கிறதுனால கருந்தலை புழு அதிகமாக அதில் அதிகமான தாக்குதல் இருக்கிறதுனால எனக்கு அது ஒரு காரணம் இருக்குது. இந்த மாண்டியா ரகத்தினுடைய கோளாறோ இன்னும் இல்லை, என்னது பஞ்சகாவியம் தயார் பண்ணி சாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோளாறோ, எந்த கோளாறோ தெரியல, சிவப்பு கூன் வண்டி எனக்கு அதிகமான தாக்குதல் அதிகமாக இருக்குது. கருந்தலை புழு தாக்குதல் முதல்ல கடிக்குது, அதுக்கப்புறம் சிவப்பு கூன் வண்டி. ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் கருந்தலை புழு முதல்ல கடிச்சிட்டு போகிறது, அதில் சிவப்பு கூன் வண்டி உள்ளுக்குள்ளே போய் இதை தீங்குது பூராமே. பூரா அந்த மரத்துக்கூட்ட பார்த்தீங்கன்னா கடுக்கு கடுக்கு கடுக்குன்னு சத்தம் வந்துட்டே இருக்கும். இப்போ இது அதுக்கப்புறம் நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா, பெஸ்ட் கண்ட்ரோல் ஆஃப் இந்தியாவில் வந்து ஒரு ட்ராப் கொடுத்தாங்க. அந்த ட்ராப்பில் இளநீர், தண்ணி, இளநுடைய வழுக்கை, அந்த இளநுடைய மேல் ஓடு, அன்னாசி பழம், அவங்க ஒரு சின்ன ஒரு இயற்கை மருந்து ஒன்று கொடுத்தாங்க. அதை ரெண்டு கட்டி அங்கே வயலில் கட்டிட்டதுனால அதில் வந்து நிறைய சிவப்பு கூன் வண்டி விழுந்தது, கருந்தலை புழு தனியாக விழுந்து நிறைய விழுந்திருக்குது. அது அன்னாசி பழத்தினால விழுந்ததோ இந்த மருந்தினால விழுந்ததோ தெரியல, ஆனால் நிறைய கண்ட்ரோல் ஆகியிருக்குது. இப்போ சிவப்பு கூன் வண்டும் கருந்தலை புழுவும் ரெண்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகியிருக்கு.
சரிங்க ஐயா, இப்போ 12 ஏக்கராலையும் நீங்கள் தென்னை தான் சாகுபடி பண்ணிட்டுருக்குறேன் அப்படின்னு சொன்னீங்க. வேறு பயிர்கள்லாம் போடலாமே, ஏன் அதை எதுவும் நீங்கள் முயற்சி செய்து பார்க்கலீங்களா, அல்லது அதில் செய்கிறதுக்கு ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்ததா?
முதல்ல போட்டபோது காய்கறி பயிர்கள் செஞ்சோம், வாழை செஞ்சுருக்குறோம். இப்போ எல்லாம் மரம் பெருசாகிருச்சு, பெருசானதுனால வந்து பூராமே நான் எல்லாமே பூராமே நாங்கள் தென்னை தான் இருக்குது. தென்னை வெளில வந்து இடையில வந்து ஒரு எங்களது டவர் லைன் ஒன்று போகுது எங்கள் தோட்டத்தில். அந்த டவர் லைனில் இடம் வந்து தென்னை மரம் மேலே முட்டிக்குமோங்கிறதுக்காக, கம்பியினுடைய படுங்கிறதுக்காக ஹைபிரிட் எலுமிச்சை ஒரு 80 நாற்று நட்டுருக்கேன். அது நட்டு போகிற 6 மாதம் தான் ஆச்சு, அது நல்லா இருக்குது. இப்போல்லாம் பூவும் பிஞ்சுமா இருக்குது. அதுக்கு நான் இயற்கை தான் அதுவும் நான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறேன். பூராமே ஆட்டு சாணம், மாட்டு சாணம், பஞ்சகாவியம், அப்புறம் வேப்ப புண்ணாக்கு, சாதாரண உப்பு, சோடியம் குளோரைடு இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன், வேறு எதுவும் யூஸ் பண்ணுறது இல்லை. மாடு 3 மாடு இருக்குது. இது ஆள் பிரச்சனை தானுங்க, ஆளுக்கு ரொம்ப கஷ்டம். கூலி ஆள் வந்து அக்ரி கூலி ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதே ரொம்ப எங்களுக்கு கஷ்டப்பட்டு தான் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். சுற்றி நாங்கள் வேலி போட்டிருக்கோம். அந்த வேலி இயற்கையில் கள்ளின்னு சொல்லுவாங்க கிராமங்களில், அந்த கள்ளியை பூரா வெட்டி அந்த கண் வந்து தென்னை மரத்துக்கு போட்டு, அது தென்னை மரத்துக்கு சிறந்த இயற்கை உரம் அதுதான். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு எல்லா சத்தும் கலந்தது அந்த கள்ளி. அந்த கள்ளி வெட்டி கொண்டு வந்து நான் தென்னை மரத்துக்கு சேர்த்துறதுக்கு ரொம்ப நான் பாடுபட்டேன். 1 மாசமாக அந்த கள்ளி வெட்டி கொண்டு சேர்த்துறதுக்கு ஆளுகு மூலமாக பல கஷ்டங்கள் நான் பட்டேன். அதனால் ஆளு கஷ்டம் ரொம்ப பெரும்பாலும் அதனால தான் நான் பூரா தென்னைக்கு நான் வந்திருக்கிறேன். இயற்கை உரம் செய்கிறதுக்காக காரணமும் ஆள் பிரச்சனை ஒன்று தான்.
3 மாடு வச்சுருக்கிறேன்னு சொன்னீங்க, அப்போ அதோட சாணம் கோமியதை எடுத்து நீங்கள் பஞ்சகவியாவுக்கு உபயோகப்படுத்திக்குவீங்க இல்லைங்களா? சரி, இந்த பஞ்சகவியா வந்து செய்கிறதுக்கு ஏதாவது பயிற்சி எடுத்துக்கிட்டீங்களா?
இந்த 0 பட்ஜெட்டுங்கிற ஒருத்தர் பால்கர், அவர் ஒருத்தர் வந்து ட்ரைனிங் கொடுத்துருந்தாரு. அது நான் போகல, ஆனால் அந்த புக்கு வாங்கி படித்தேன். அந்த புக்கு வாங்கி படித்து அந்த புக்கில் இருக்கிற கண்டென்ட்ஸை வச்சு நான் தயார் பண்ணுறேன். அது போக வேட்டுப்பாடு பக்கத்தில் ஒரு விவசாயி வந்து அவர்கிட்ட நான் போய் நேரடியாக அந்த தோப்பில் பார்த்துட்டு வந்து அதையும் நான் வந்து எடுத்து கொடுத்தேன். வேத நாராயணன் பேர் அவர் பேர். அவர் வந்து இது கொடுத்தார், எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்தார். அதை வச்சு நான் தயார் பண்ணி நானே சொந்த பொருள் தயார் பண்ணேன். அதுக்காக ட்ரம்மு வாங்கி கோமையை சேகரம் பண்ணி அது கோமியத்துக்காக தனியாக தொட்டி மாட்டு கட்டுறது பூரா சிமெண்ட்டு பூரா ஃப்ளோரிங் போட்டு தனி தொட்டி தனியாக அதை சேகரம் பண்ணி ஒரு ட்ரம்மில் சேகரம் பண்ணி 22 நாள் புளிக்கி வச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவையும் 1 லிட்டர் ஒரு மரத்துக்கு ஊற்றிட்டு வந்துட்டுருக்குறேங்க.
நல்லா நீங்கள் சொட்டு நீர் போட்டிருக்கிறீங்களா?
எனக்கு எல்லாமே சொட்டு நீர் தான், பூராமே சொட்டு நீர் தான், எந்த இதுவும் பாசறது எதுவுமே கிடையாது.
12 ஏக்கர்லேயும் தென்னை தான் சாகுபடி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறீங்க, இதில் மதிப்பு கூட்டுதல் பொருட்கள் அதுக்கு ஏதாவது பண்ணிட்டுருக்கிறீங்களா?
இது வரைக்கும் பண்ணலை. அதாவது இப்போ வந்து வியாபாரிகளும் வந்து நேரடியாக வந்து 55 லிருந்து 60 நாளுக்குள்ளே வந்து அவங்களே போட்டு இடையும் மட்டும் நாங்கள் போட்டு கொடுத்துட்ருக்குறோம். இது வரைக்கும் அந்த எண்ணம் வரலை. இது மேற்கொண்டு ஆண்டவனுடைய செயல் எப்படியோ தெரியாது. இது வரைக்கும் செஞ்சிட்ருக்குறோம். ஏன்னா நாங்கள் வந்து என்னுடைய மகன் வந்து பெங்களூரில் வேலையில் இருக்கிறாரு, அவர் மென்பொருள் துறையில் இருக்கிறாரு, அதனால் அவங்கெல்லாம் வந்து இதில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு குறைவாக இருக்குது. இது என்னால் இருக்கிறனால நான் எழுதி இருக்கிற வரைக்கும் நான் அந்த தென்னையை இயற்கை வழியில் செஞ்சிட்ருக்கிறேன். பையன் நாளைக்கு சப்போஸ் இயற்கை வழியில் அவனுக்கு விருப்பம் இருக்குதுன்னா அவன் தொடர்ந்து செய்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பு அமையும்.
இயற்கை வழியில் 12 ஏக்கராலையும் தென்னை போட்டிருக்கிறீங்க, களை எப்படி இருக்குது?
இதான் அவங்க கேட்டது. இப்போ இதில் ரொம்ப பெரிய பெரும் பிரச்சனை களை தான். அதில் எங்களை வந்து இந்த விஷச்செடி ரொம்ப அதிகமாக எல்லாம் எவ்வளவு கட்டுப்படுத்தினாலும் முடியதில்லை. களைகள் நிறைய இருக்குது. களையை வந்து நாங்கள் வருஷத்துக்கு ஒருக்கா வந்து மழை வரும்போது அதை பூரா பிடுங்கி அந்த தென்னை மரத்தை சுற்றியே போட்டு மண்ணை போட்டு முடியாது. பசுந்தலையாக பயன்படுத்திட்டுருக்குறோம். இதில் இன்னொன்று நான் பண்ணிங்கன்னா கிளர் செடியாங்கிற பசுந்தலை உரத்தை நான் அதிகமாக பயன்படுத்துகிறோம். அப்புறம் வந்து சுற்றி வேலி சுற்றி லைஃப் ஃபென்சிங் உயிருள்ள வேலியை நாங்கள் போட்டிருக்கோம். அது வந்து கிளர் செடியாக இந்த கொட்டம்புத்து செடி இந்த மாதிரி இயற்கை வேளாண்மையில் பயன்படுத்தக்கூடிய தலை உரத்துக்காகவே நான் சுற்றி வேலி சுற்றியும் அந்த கட்டிங்ஸ் எல்லாம் நட்டு அந்த கட்டிங்ஸ் மூலமாக அது வரக்கூடிய அந்த தலை எடுத்து நான் தென்னை மரத்துக்கு பயன்படுத்திட்டுருக்கிறேன். களையை எடுத்து அப்படி அந்த களையை பூரா பிடுங்கி தென்னை மரத்தை சுற்றி போட்டு அதை மாடு மண்ணை போட்டு பிடிங்கி உரமாக பயன்படுத்துகிறோம். அது போக என்ன செய்யணும், இன்னொரு இது சொன்னாங்க, இன்னும் அதை பயன்படுத்தலை. ஏற்கனவே இருக்கக்கூடிய தென்னை ஓலைகள் அதையெல்லாம் சின்ன சின்னதாக வெட்டி தென்னை மரத்தை சுற்றி போட்டால் அதை வந்து மல்ச்சிங்காகவும் பயன்படுத்தலாம், ஈரமும் போகாமல் இருக்கலாம்ங்கிற ஒரு மெத்தட் சொன்னாங்க. அது இன்னும் நான் கடைப்பிடிக்கலை. அது இன்னும் கடைப்பிடிக்கலாமான்னு ஒரு ஆலோசனை பண்ணிகிட்ருக்கிறேன். அது பண்ணலாமான்னு காலப்போக்கில் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு
கொக்கோலாம் இப்போ தென்னையில் ஊடுபயிராக போடுறாங்களே, நீங்கள் அதை முயற்சி செய்து பார்த்தீங்களா?
நான் கொக்கோ போல பாக்கு நட்டுருக்க இடையில பாக்கு முகிந்தர்நாத்ங்கிற பாக்கு ரகா இடையில வந்து 24 அடி தென்னை மரத்துக்கு ஏற்றில இடையில 12 அடி வகையில் பாக்கு நாற்று நட்டுருக்குறேன். அது ஒரு 1000 நாற்றை நட்டுருக்கேன். அது சாம்பிளுக்காக இன்னும் பூராத்துக்கு போடல, பாதிக்கு தான் போட்டிருக்கேன். இன்னும் பாதிக்கு வந்து இன்னும் போடணும் பாக்கு நாற்று இடையில வந்து. ஆனால் இடையில பாக்கு நாற்று நல்லா தான் இருக்குது, ஆனால் மண்ணுக்கும் தண்ணிக்கு எப்படிங்கிறது தெரியல. இப்போ தான் போட்டிருக்குறேன். களையங்கிறது பெரும் பிரச்சனை. இந்த களையை கட்டுப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும்.
ஐயா, எத்தனை பேர் விவசாயத்தில் இந்த இதில் ஈடுபட்டுருக்கிறீங்க உங்கள் வீட்டில்?
நான் என் மனைவி தான், வேற யாரும் இல்லை. என் பையன் வந்து வெளியிருக்கா, நாங்கள் ஒரே பையன் தான் எனக்கு. அதனால் எனக்கு வாய்ப்பு ஒருத்தர் இது இல்லை. நான் ஒரு ஆளை வச்சுருக்கேங்க. அந்த ஆள் மூலமாக தண்ணி சொட்டு நீர் தான் பூராமல் தண்ணி பெரும்பாலும் நானே தண்ணி தெளிப்புவேன். அவனுக்கு ஹெல்ப்புக்கு அந்த ஆள் வச்சுக்குவேன். மட்டையெல்லாம் எடுத்து போடுறதுக்கு சொட்டு நீர் பைப்பை தான் பண்ணுறதுக்கு கேட் வால் இது பண்ணுறதுக்கு ஆப்ரேட் பண்ணுறதுக்கெல்லாம் நானே பண்ணிக்குவேன். மட்டையை எடுத்து போடுறதுக்கு களை எடுக்கிறது களை வெட்டுறது பாத்தி சுற்றி சுத்தம் பண்ணுறது இந்த இதுக்கெல்லாம் ஒரு ஆள் வச்சுருக்கிறேன். பாக்கி எல்லாம் இது தண்ணி வந்து போர் தண்ணி தான். எங்களுக்கு சப்பத் தண்ணி நல்லா சுவையான உப்பும் இல்லை சுவையான தண்ணியும் அல்ல, சப்பத் தண்ணி எங்களுது. ஓரளவு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் போரில் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த கோடை காலத்துலேயும் கூட 2 போர் இருக்குது. 1 போரில் கொஞ்சம் குறைஞ்சது, ஆனால் செப்டம்பர் அக்டோபரில் ஒரு மழை வந்ததுனால எங்களுக்கு தப்பிச்சோம். இல்லைன்னா இன்னொரு போர் போடலான்ட்டு இருந்தோம், அதனால் இப்போ தப்பிச்சோம். இப்போ இந்த மழைக்கு வந்து தண்ணி எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் தண்ணி ஓடிக்கிட்டுருக்குது. நாங்கள் சொட்டு நீரங்கிறதுனால எங்களுக்கு அதிகமான வாய்ப்பு இல்லை. ஒரு தடவை ஏக்கரே ஒரு ரவுண்டு வரும்போது 10 நாள் ஆயிரும் ஒரு ரவுண்டு வரும். ஏன்னா பாத்தி சுற்றி 6 அடி சுற்றி நாங்கள் போட்டிருக்கோம். மரத்தை சுற்றி 6 அடி பாத்தி இருக்கிறதுனால தண்ணி ஏகமாக நிற்கும் போது ரொம்ப லேட்டாகி தண்ணி ஃபுல்லாக நாங்கள் இப்போ நிறுத்துவோம். தண்ணி தென்னைக்கு வந்து ரொம்ப முக்கியம். தண்ணி தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு காய்ப்பு அதிகமான உண்டு. அதே மாதிரி இயற்கை உரம் ஆட்டாம்புழுக்க அது நல்லா வந்து தண்ணியில் நல்லா சாறு நல்ல சாறு இறங்குறதுக்கு தண்ணி நிறைய இருக்கணும். அந்த மாதிரி உரத்தில் கொடுக்கும்போது தான் அந்த மரம் நல்லா செழிப்பாக வளரும், நிறைய காய்ப்பு கிடைக்கும், மாசூல் அதிகமாக கிடைக்கும்.
இப்போ இயற்கை முறையில் சாகுபடி செய்யப்பட்ட இந்த இளநீர் சுவை எப்படி இருக்குது?
நல்லா சுவை நல்லா இருக்கு. இளநீர் வந்து சுவையாக அதுவும் மாண்டியாவுடைய சுவை நல்லா இருக்கு. இயற்கை மாண்டியாரகனுடைய சுவை நல்லா இருக்கு. ஆழியார்லேருந்து 1 நாற்று எனக்கு இந்த இது கொடுத்தாங்க. கபளி பாத்திரம்னு சொல்லிட்டு, அந்த சுவையாவது நல்லா இருக்கு. அது ரெண்டுமே நல்லா இருக்கு, ஆனால் தண்ணி நிறைய இருக்கு. ஒரு வாரம் வச்சுக்கலாங்க இளநி. இளநி வெட்டி ஒரு வாரம் வந்து அதை ஓடு மேலே இருக்கிற ஓட சீவாமல் இருக்கணும். அப்படியே மரத்துலேருந்து இறக்கி அப்படியே வச்சோம்னா ஒரு வாரம் வரைக்கும் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற தண்ணி வந்து அதே சுவையாக இருக்கும். அது நல்லா இருக்கு. அது மாண்டியா வந்து இளநிக்கு ரொம்ப நல்ல சிறந்த ரகம். அது என்ன காய், சிறுத்து காய். அதே சமயத்தில் வந்து சிவப்பு கூன்மெண்ட் தாக்குது தவிர பாக்கி எதுவுமே அதில் டிஸ்அட்வான்டேஜ் இல்லை.
இப்போ 12 வருஷமாக இயற்கை முறையில் தான் சாகுபடி பண்ணிட்டுருக்கிறீங்க. அங்கக சான்று அது வாங்கியிருக்கிறீங்களா?
இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் இல்லை. நான் வந்து அந்த மாதிரி அங்கக சான்று வாங்கிறதுக்காகவோ மற்றதுக்காகவோ எந்த முயற்சி இது வரைக்கும் பண்ணல. என் பாடல நான் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன், நான் உண்டு தோட்டம் உண்டு என்றதுன்னு நான் இருந்துருக்கேன். மற்ற எதுலேயும் நான் ஈடுபாடு காட்டல.
ஐயா, இப்போ தேங்காய் விலையை நம்ம மார்க்கெட்டில் கேட்டால் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அவ்வளோ நாளுக்கு நாள் கூட்டிகிட்டே போகுது.
நான் ஆரம்பத்தில் தென்னை மரம் சாகுபடியும் போது ஒரு காய் வந்து 4 ரூபா 3 ரூபாய்க்கு தான் விற்றது. கடந்த ஆண்டு மட்டும்தான் எங்களுக்கு ரேட் அதிகமாச்சு. ஆனால் இந்த விலைவாசிக்கு நாங்கள் போடக்கூடிய இந்த முட்டுவலைக்கும் மற்றதுக்கு எல்லாமே இந்த விலைவாசி கண்டிப்பாக ஸ்டேபிளாக இருக்கணும். ஒரு விலையிருந்தால் இந்த ஆண்டுனா இந்த அந்த ஆண்டு மாதிரியே இருக்கணும். நான் வந்து என்னுடைய மகன் வந்து அமெரிக்காவில் இருக்கிறதுக்காக நான் அமெரிக்கா போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. நான் அங்கே போய் ஒரு 3 முறை 6 மாதம் இருந்துட்டு வந்தேன். அப்போ வந்து அங்கே அமெரிக்காவில் விலைவாசி வந்து வேளாண்மை துறையில் எப்படி பண்ணுறாங்கன்னா ஒரே மாதிரி விவசாயம் பண்ணும்போது, தக்காளி உதாரணத்துக்கு எடுத்துட்டா, தக்காளி வந்து ஒரு ஆண்டுக்கு 1 கிலோவுக்கு 20 ரூபாய் என்று ஒரு நிர்ணயம் பண்ணிக்கிறாங்க. சுமாராக சொல்கிறேன் நான், அந்த 20 ரூபாயை அந்த ஆண்டு பூரா அதே ரேட்டுக்கு வாங்கிக்குவாங்க. சப்போஸ் வந்து மார்க்கெட் குறைஞ்சது அல்லது மார்க்கெட்டில் அதிகமான தக்காளி வந்துருச்சுன்னா அவங்க அந்த தக்காளி வாங்கிட்டு போய் கடலில் கொட்டுவாங்க அரசாங்கம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அரசாங்கம் கடலில் கொட்டும் போது கடலில் இருக்கிற மீன்கள் சாப்பிட்டு மீன் வளம் எங்களுக்கு அதிகமாகும், ஆனால் விவசாயிக்கு வந்து அந்த 20 ரூபாய் ஸ்டேபிளாக கிடைக்கி. அதனால் அந்த மாதிரி ஒரு முறை தமிழ்நாட்டிலையும் வரணுங்கிறது நான் விரும்புகிறேன். எல்லா ரகமும் ஒரு ஆண்டுக்கு, இந்த ஆண்டு ஏப்ரல்லேருந்து அடுத்த ஆண்டு ஏப்ரல் வரைக்கும் தென்னைக்கு ஒரு காய் 10 ரூபா, தக்காளி 1 கிலோ 20 ரூபா, வெண்டை 10 ரூபா, அங்கிற மாதிரி ஒரு ஆண்டு முழுவதும் ஒரே ரேட். அந்த மாதிரி நிர்ணயம் பண்ணுறதுக்கு அரசாங்கம் ஒரு முயற்சி பண்ணுறதுக்கு தக்க ஏற்பாடு அக்ரிகல்ச்சர் வேளாண்மை பல்கலைக்கழகம் மூலமாக ஏற்பாடு பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். ரெண்டாவது, எங்களுக்கு வந்து தென்னையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனை வந்து களை, மரம் ஏறதுக்கு ஆள் கிடைக்கிறதில்ல. அதுக்கு வந்து ஏதாவது மிஷின் கிடச்சிட்டா அந்த மிஷின் மூலமாக நாங்கள் ஏற்க ஒரு முயற்சி, அது பரிசோதனை இருக்கிறதாக சொல்லிட்டு இருந்தாங்க யூனிவர்சிட்டியில். அதுவும் இன்னும் எனக்கு அதை பற்றி இன்னும் முழு விவரம் தெரியல. இருக்குது அந்த கருவி, அந்த கருவி இன்னும் முழு அளவுக்கு பயன்படுத்துக்கு வரல. அது வந்துட்டால் ரொம்ப பயனாக இருக்கும். ஒன்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இதில் முழு முயற்சி எடுத்து எங்கள் தென்னை மர விவசாயிகளுக்கெல்லாம் இந்த மரம் ஏறும் கருவியை சீக்கிரம் நல்ல வெளியிட்டு அது எல்லாம் மானியத்தில் எங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்தாங்கன்னா ரொம்ப சௌகரியமாக இருக்கும். அதுக்கு தகுந்த பயிற்சி கொடுத்து அதுக்கு மானியத்துக்குள்ளே ஏற்பாடு பண்ணணுங்கிறதுக்காக உங்களை நான் கேட்டுக்கிறேன்.
ஐயா, நீங்கள் விவசாயிகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரசாயன உரங்கள், பூச்சி மருந்துகள், இதனுடைய விலைவாசியை பார்க்கும்போது இயற்கைக்கு எல்லாருமே திரும்பணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். நம்முடைய கால்நடை செல்வங்கள், நம்முடைய இயற்கை வேளாண்மை, இயற்கை முறையை நம்ம பழங்காலத்தில் நம்ம தாத்தா நம்ம பாட்டி நம்மங்களை என்ன செஞ்சாங்க அந்த முறையில் நம்ம இயற்கை வேளாண்மையில் மாடு செல்வத்தை வச்சு இயற்கை வேளாண்மை முறையில் பயன்படுத்தணும். ரசாயன உரம், ரசாயன மருந்து இவங்களெல்லாம் அதை நீக்கம் பண்ணி நிறைய வந்து இயற்கை உரங்களை பயன்படுத்தி இயற்கை விவசாயம் பண்ணுறது தான் உங்களை எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிறேன்.
ரொம்ப நல்லதுங்கய்யா. தொண்டாமுத்தூரில் இருந்து அட்டிக்கு வந்திருந்தீங்க, சில தகவல்களை சேகரிக்கிறதுக்காக அட்டிக்கு வந்திருந்தீங்க. அதன் பேரில் நம்ம வானொலி நிலையத்துக்கு வந்து உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. வணக்கம்.
வணக்கம். வணக்கம், மிக்க நன்றி. எல்லோரும் இயற்கை வேளாண்மைக்கு வருவோம். உங்களை எல்லோரையும் அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.
என்ன விவசாய பெருமக்களே, நிகழ்ச்சியை கேட்டீங்களா? தொண்டாமுத்தூர் ஆர் ராமசாமி அவர்கள் சொன்ன கருத்துக்களை கேட்டிருப்பீங்க. இது மாதிரி உங்களுக்கும் சாகுபடி தொழில்நுட்பங்கள், அனுபவங்கள், வெற்றி கதைகள் இருக்கலாம். அதை நீங்கள் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கலாமே. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0422-243105. நீங்கள் சொல்லக்கூடிய வெற்றி அனுபவங்கள் மற்ற விவசாயிகளுக்கும் ஒரு முன் உதாரணமாக இருக்கும். தொடர்பு கொள்கிறீங்களா? 2-4-3-1-0-5-5